إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفذ البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا وقال تبارك وتعالى أيضا قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا أولئك الذين كفروا بآيات ربهم ولقائه فحبطت أعمالهم ولا نقيم لهم يوم القيامة وزنا صدق الله العلي العظيم அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அனைத்து வகையான பாவங்களை விட்டும் விளக்கல்களை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வதுதான் எங்களுக்குரிய வெற்றி என்று சொல்லக்கூடிய வசியத்தை ஞாபகமூட்டிக்கொண்டு வசியத்து செய்தவனாக ஹுத்பா பெருவை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதோ, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ, நடைபெற இருக்கின்றதோ, இவைகள் அனைத்தை பற்றியும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். மனிதர்கள் கியாமத்துடைய நாட்கள் திட்டமாகும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில் வாழ்வார்கள், அவர்களுடைய மனோபக்குவங்கள் எப்படி இருக்கும், குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அமானிதங்கள் பேணக்கூடிய விடயத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள், உலகத்துடைய தலைவர்கள் எப்படி இருப்பார்கள், பெற்றோர்கள் எப்படி இருப்பார்கள், குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், உலமாக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அனைத்து விடயங்களையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கிதாபுல் ஃபித்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறது ஹதீஸுடைய கிதாபுகளில், ஹதீஸுடைய கிரந்தங்களில். அது புகாரியிலும் இருக்கிறது, அது மிஷ்காத்திலும் இருக்கிறது, ஏனைய ஜாமிஅ என்று சொல்லப்படக்கூடிய கிதாபுகளில் அந்த பாடம் இருக்கிறது. கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் தோன்றும், ஆண்கள் எப்படி இருப்பார்கள், பெண்கள் எப்படி இருப்பார்கள், சிறுவர்கள் எப்படி இருப்பார்கள், பெரியவர்கள் எப்படி இருப்பார்கள், அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இவைகள் அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதுல ஒன்றுதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தைகள் பெற்றோர்களை அவமதிப்பார்கள், கணக்கெடுக்கவும் மாட்டார்கள், ஒதுக்கி விடுவார்கள், ஓரமாக்கி விடுவார்கள், தன்னுடைய பெற்றோரை பெற்றோர் என்று சொல்லி அறிமுகப்படுத்த கூட வெட்கப்படுவார்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
குழந்தைகளுக்கு வெட்கம், இவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள் என்று சொல்லி பிறருக்கு அறிமுகப்படுத்துவதற்கு. மனைவி கண்ணியப்படுத்தப்படுகிறாள், கண்ணியப்படுத்தப்படத்தான் வேண்டும், ஆனால் தாயை விடவல்ல. தாய்க்கு முதன்மையிடம், தாய்க்கு பிறகு மனைவி. ஆனால் இன்று அப்படி அல்ல. மனைவிக்காக வேண்டி தாய் உதாசீனம் செய்யப்படுகிறாள், மனைவிக்காக வேண்டி தாய் தூத்தப்படுகிறாள், மனைவிக்காக வேண்டி தாய் விரட்டி அடிக்கப்படுகிறாள். இன்னொரு என்ன காட்சிகள்! அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இப்படியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், குழந்தைகளை வளர்ப்பார்கள் பெற்றோர்கள். எதற்காக வேண்டி? குழந்தைகள் வளர்க்கப்பட மாட்டார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள். நல்லது சொல்லிக் கொடுக்கப்பட மாட்டார் அவர்களுக்கு, அவர்களாக தேடி கற்றுக்கொள்வார்கள். இன்றைய உலகத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால், குழந்தைகளை பற்றி, மாணவர்களை பற்றி, வாலிபர்களை பற்றி எல்லாம் குறை சொல்லப்படுகிறது. எங்கெடுத்தாலும் குறை, எங்கெடுத்தாலும் ஏச்சி, எங்கெடுத்தாலும் குழந்தைகளை பார்த்து சொல்லுவார்கள். அதுவும் தெரியாத சமூகம், பிறரை மதிக்க தெரியாத சமூகம், பெரியவர்களை கண்ணியப்படுத்த தெரியாத சமூகம், இவர்களை யாருதான் வளர்த்தார்களோ தெரியாது என்று சொல்லி குழந்தைகள், மாணவர்கள், வாலிபர்கள் ஏசப்படக்கூடிய காலம். நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, அவர்களுக்கு இவைகளை சொல்லிக் கொடுத்தது யாரு? பெரியவர்களை கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாடத்தை யாரு படித்துக் கொடுத்தார்கள்? ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா, இந்த ஹதீஸ கொஞ்சம் அவதாரமாக கேளுங்கள். அங்க வந்திருக்கிறது ஆரம்பிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிலே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள். பெரியவர்களை பார்த்துத்தான் முதலாவது ஹதீஸ் விளிக்கிறது. ஹதீஸினுடைய முதல் பகுதி விளிக்கிறது பெரியவர்களை பார்த்து, முதியவர்களை பார்த்து, பெற்றோரை பார்த்து, ஆசான்களை பார்த்து, நிர்வாகிகளை பார்த்து, தலைவர்களை பார்த்து விளிக்கிறது. மல்லம் யர்ஹம் ஸகீரனா, எங்களிலே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு யாரு கருணை காட்டவில்லையோ, அன்பு காட்டவில்லையோ, அவர்களை அரவணைத்துக் கொள்ளவில்லையோ, அவர்களை கட்டி அணைத்துக் கொள்ளவில்லையோ, அவர்களும் வலம் யுஅக்கிர் கபீரனா, எங்களிலே இருக்கக்கூடிய பெரியவர்களை கண்ணியப்படுத்தாத சிறுவர்களையும், சிறுவர்களும் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு ரெண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று இருக்கிறது, சிறுவர்கள், வயதில் குறைந்தவர்கள், வயதில் குறைந்தவர்கள் வயதில் மூத்தவர்களை, அறிவில் குறைந்தவர்கள் அறிவில் கூடியவர்களை, தகவைகளில் குறைந்தவர்கள் தகவைகளில் கூடியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது ஹதீஸினுடைய இரண்டாவது பகுதி. முதல் பகுதி என்ன தெரியுமா? அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் யோசிக்க வேண்டும். சிறுவர்கள் எப்படி, சிறுவர்களை நாங்கள் எப்படி அரவணைக்கிறோம், எப்படி அவர்களை நேசிக்கின்றோம், எப்படி அவர்களுடன் அவர்களை கட்டிப்பிடிக்கின்றோம், எப்படி அவர்களுக்கு வழிகாட்டுகின்றோம். சுபஹானல்லாஹ், ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன குழந்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சின்ன குழந்தை, நபிப்பட்டம் கிடைத்து நபியாக வாழக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை எப்படி மதித்தார்கள், அந்த குழந்தையை எப்படி நேசித்தார்கள், அந்த குழந்தைக்கு எப்படி சுபஹானல்லாஹ் அன்பு காட்டினார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை ஒரு கழுதையின் மீது சவாரி செய்யும் பொழுது தனக்கு பின்னால் ஏற்றிக் கொண்டார்கள், தனக்கு பின்னால் அமர வைத்துக் கொண்டார்கள். தன்னுடைய நெருக்கத்தை அந்த சஹாபிக்கு, அந்த வாலிபனுக்கு வெளிப்படுத்தினார்கள். அந்த சஹாபியை அரவணைத்துக் கொண்டு, நெருக்கமாக உட்கார வைத்துக் கொண்டு அந்த சஹாபிக்கு சில புத்திமதிகள் சொன்னார்கள். என்னுடைய அன்பு மைந்தனே, என்னுடைய அன்பு அன்பு குழந்தையே, உனக்கு நான் சில களிமாக்களை சொல்லித் தருகிறேன், சில புத்திமதிகளை சொல்லுகிறேன், இவைகளை நன்றாக கேட்டுக்கொள், இவைகளை பாடவிட்டுக்கொள், இவைகளை எடுத்து நட என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து பேசினது போன்று ஒரு சின்ன குழந்தையை வைத்துக் கொண்டு கலைக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த சஹாபி சொல்லுகிறார், சுபஹானல்லாஹ், எனக்கும் அந்த நபிக்கும் இடையில் இருந்த உறவு இப்படித்தான் இருந்தது. என்னை எப்படித்தான் அரவணைத்தார்கள், எனக்கு சொல்லித் தந்தார்கள். அன்பு மகனே, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கும் கட்டளைகளை முதன்மைப்படுத்து, அல்லாஹுடைய கட்டளைகளை பாதுகாத்துக் கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பக்கமாக வைத்து விட்டு, என்னுடைய குழந்தைக்காவது எனக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதா, என்னுடைய குழந்தைகளையாவது அரவணைத்து பேசியிருக்கிறேனா, என்னுடைய குழந்தைகளையாவது மடியில் உட்கார வைத்துக் கொண்டு கரைத்திருப்போமா, அவர்களுடைய கழுத்தில் கையை போட்டு பேசியிருப்போமா? சுபஹானல்லாஹ், ஹதரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கை. எப்படி சிறுவர்களை அரவணைத்தார்கள்! தொழுகைகளுக்கு பிறகெல்லாம் ஒரு துஆ ஓதுவார்கள், ஒரு சுன்னத்தான துஆ. என்ன துஆ? அல்லாஹும்மா இன்னா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்மா இன்னா, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அலா திக்ரிக், உன்னை விக்ரு செய்வதற்கு, உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு, உன்னுடைய ஞாபகத்திலேயே தொழுவதற்கு. அஸ்மி ஸலாத லி திக்ரி, அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. எங்களுடைய தொழுகையில் கூட அல்லாஹுவை நாங்கள் மறந்துவிட்டோம், எங்களுடைய தொழுகையில் கூட அல்லாஹுடைய சிந்தனை எங்களுக்கு வருகிறதில்லை. எங்களுடைய தொழுகையினுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், தக்பீர் கட்டிவிட்டால் மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது, பழைய விடயங்களை எல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் தொழுது முடித்து விட்டேனா என்ற ஞாபகம் வருகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய ஞாபகத்துடனேயே நீ தொழுவாயாக. அல்லாஹ் அப்படிப்பட்ட தொழுகையை நசீபாக்குவானாக. எனக்கு நீ உதவி புரிவாயாக. எனக்கு இன்னொருக்களை எனக்கு தந்திருக்கிறாய், அருள்களை தந்திருக்கிறாய், பாக்கியங்களை தந்திருக்கிறாய், அவைகளுக்கு சுக்குரு செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு நற்கர்மத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம், நீ தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு உனக்கு நன்றி உள்ளவனாக வாழ எனக்கு துணை புரிவாயாக. மூணாவது கேட்கின்றோம், வஹுஸ்னு இபாதத்திக், உன்னை மிகவும் அழகாக, நீ விரும்பக்கூடிய விதத்தில், நீ நேசிக்கக்கூடிய விதத்தில் உன்னை வணங்கி வழிபட எனக்கு உதவி புரிவாயாக என்று சொல்லி ஒரு துஆ கேட்பது சுன்னத்து. பெரும்பாலும் அந்த துஆக்கள் பள்ளிவாசல்கள் எழுதியொட்டி இருப்பார்கள். ஆனா இந்த ஹதீஸை நாங்கள் படிக்க வேண்டும், எப்படி தெரியுமா? இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பலகையில், ஒரு ஏட்டில், ஒரு நோட்டீஸ் போர்டில், அல்லது ஒரு கை அடக்க ஒரு பேப்பர்ல எழுதி தரப்பட்டிருக்கிறது. இது தொழுகைக்கு பிறகு ஓதப்பட வேண்டிய துஆ என்பதாக. ஆனா இந்த துஆவினுடைய, இந்த ஹதீஸினுடைய சம்பவத்தை படித்து பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாலிபர்களை அரவணைத்தார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு வயது 18 இருக்கிறது. 18 வயது வாலிபன், ஒரு ஓலவல் எடுத்து விட்டு இருக்கக்கூடிய வாலிபனை போன்ற ஒரு வயது, சின்ன வயது. அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண்டார்கள், என்னை கூப்பிட்டார்கள், என்னை அழைத்தார்கள். அவர்களுடைய கையை என்னுடைய தோல் புயத்தின் மீது வைத்தார்கள், தோல்ல கையை போட்டாங்க, கிட்ட அழைத்துக் கொண்டார்கள், நெருக்கிக் கொண்டார்கள், நினைக்கிக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு சொன்னார்கள். ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொன்னார்கள். அன்புக்குரியவர்களை கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பழக்கம். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை திருத்தினார்கள், சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களை அரவணைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி லஹுப்புக். முஆத் இப்னு ஜபலை பார்த்து சொல்லுகிறார்கள், முஆத், நான் உன்னை நேசிக்குகின்றேன். முஆத் சொல்ல இல்ல, நபியை பார்த்து யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஆத பார்த்து, நான் உன்னை நேசிக்குகின்றேன். நாங்க எப்பயாவது எங்களோட பிள்ளைய பார்த்து சொல்லியிருப்போமா, எங்களோட குழந்தைய மீது சொல்லியிருப்போமா, குழந்தையோடு அப்படி உறவாடி இருப்போமா? அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய நபியை நேசிக்கிறோம் என்பது பெரிய விஷயம் அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்பது பெரிய விஷயம் அல்ல. நேசித்துத்தான் ஆக வேண்டும். அவர்களை நேசிப்பது இஸ்லாத்தில் ஒரு பெரிய ஒரு பகுதி. அந்த நேசம் இல்லாமல் சுவர்க்கம் அடைய முடியாது. அந்த நேசம் இல்லாமல் இஸ்லாத்தில் பங்குதாரியாக ஆக முடியாது. நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹியை நேசிக்கிறோம் என்பது பெரிய விஷயம் அல்ல. பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாஹியை நேசிக்கின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கின்றோம். அது பெரிய விஷயம் தான். ஆனா அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நேசிக்கிறார்களா, என்னை நேசிக்கிறார்களா? நாங்கள் அல்லாஹுவை விக்கிர் செய்கின்றோம், அது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் எங்களை விக்கிர் செய்கிறானா? உஸ்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள், என்னை விக்கிர் செய்யுங்கள், என்னை ஞாபகப்படுத்துங்கள், நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் என்று குர்ஆன் சொல்லுகிறதே. நாங்கள் அல்லாஹுவை விக்கிர் செய்கின்றோம், தொழுகைகளுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை விக்கிர் செய்கின்றோம், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்றோம். ஒரு கணம் சிந்தியுங்கள், நாங்கள் விக்கிர் செய்கின்றோம், சரி, என்னை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறானா? அல்லாஹ் என்னை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு நான் வாழுகிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வீதம் உண்மை இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வீதம் பொய் இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வீதம் வாக்கு நிறைவேற்றப்படுகிறது? நான் அல்லாஹ்வை விக்கிர் செய்வதல்ல பெரியது, அல்லாஹ் எங்களை விக்கிர் செய்ய வேண்டும். வலதிக்ருல்லாஹி அக்பர், குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் அல்லாஹுவை விக்கிர் செய்வதை விடவும் அல்லாஹ் உங்களை விக்கிர் செய்வது பெரியது என்பதாக. நாங்கள் நபியை நேசிப்பதல்ல முக்கியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நேசிக்க வேண்டும். ஹதீஸ் கிதாபுகள்ல வந்திருக்கிறது, தாபிஈன்கள்ல வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மனிதர் தான் அபு யஸீத் அல் புஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபு யஸீத் அல் புஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்களை சேர்ந்தவர். இன்னும் சில உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, அவர் தாபிஈன்களா தாபியாக இருந்தாலும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே பிறந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை சந்திக்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட இடத்தில் வாழ்ந்தவர் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். எப்படியோ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, அவருடைய மௌத்துக்கு பிறகு மதீனா முனவ்வராவுக்கு அபு யஸீத் அல் புஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார்கள். மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே நுழைந்தார்கள். மஸ்ஜித் நபவியுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு 21 வருட காலம் நபியினுடைய பாசறையில் இருந்து ஒரு சஹாபியாக இருந்து 23 வருட காலம் நபியினுடைய சஹாபியாக இருந்த அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜித் நபவியில ஒரு கூட்டத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறார்கள், ஏதோ நல்லதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சபைக்கு வருகிறாங்க அபு யஸீத் அல் புஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கிட்ட கூப்பிட்டு அவருக்கு பக்கத்தில் இடம் கொடுத்து அவரை அமர வைத்து விட்டு அவரை கண்ணியப்படுத்தி விட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஆச்சரியமான வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை. என்ன தெரியுமா சொன்னாங்க? லௌ ரஆக நபியு லஹப்பக, லௌ ரஆக நபியு லஹப்பக. அபு யஸீத், நீங்க நபிய காண இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை காணவில்லை, ஆனால் அவர்கள் உங்களை கண்டிருந்தால் அவர்கள் உங்களை நேசித்திருப்பார்கள். 23 வருட காலம் சஹாபியாக வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு சஹாபி ஒரு தாபிக்கு சொல்லக்கூடிய சான்றிதழ், ஒரு சஹாபிக்கு சொல்லக்கூடிய புஷ்ரா நன்னாராயம் என்ன சொல்லுகிறார்? சொல்லுகிறார், நீங்கள் நபியை காணவில்லை, நபியும் உங்களை காணவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் லௌ ரஆக, அவர்கள் உங்களை கண்டிருந்தால், நீங்கள் அவர்களை சந்தித்திருந்தால், லஹப்பக், நிச்சயமாக அவர்கள் உங்களை நேசித்திருப்பார்கள். நாங்கள் நபியை நேசிப்பதை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நேசிப்பது முக்கியம். அதைத்தான் சொல்றாங்க முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் 18 வயது வாலிபனாக இருக்கிறேன், என்னுடைய கழுத்தில் கையை வைத்து என்னை அரவணைத்துக் கொண்டு சொன்னார்கள், இன்னி லஹுப்புக், நான் உன்னை நேசிக்கிறேன் மகேன், நீ என்னுடைய ரொம்ப நேசத்துக்குரியவன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லித்தருகிறேன், சில துஆக்களை சொல்லித்தருகிறேன், பரவான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அதை ஓதுவதை மறந்து விடாதே. ஒரு துஆவை சொல்லிக் கொடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்ட முறைகளை பாருங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மிகவும் அன்பாக சொல்லுகின்றேன், வாலிபர்களை, சிறுவர்கள், குழந்தைகள் அரவணைக்கப்பட வேண்டியவர்கள், அரவணைக்கப்பட வேண்டியவர்கள், குறை சொல்லப்பட வேண்டியவர்கள் அல்ல. பாவம் பாவம் இந்த வாலிபர்கள், அவர்களுக்கு வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு வாழ்க்கை வாழ்ந்து காட்டப்படவில்லை, அவர்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால், எனக்கு ஆசான்களாக இருந்தவர்கள், எனக்கு அதிபர்களாக இருந்தவர்கள், என்னுடைய உஸ்தாதுமாராக இருந்தவர்கள், எனக்கு முன்மாதிரியானவர்கள், அவர்களை என்னுடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடலாக, உதாரண புருஷர்களாக, முன்னுதாரண உள்ள மக்களாக எனக்கு அவர்களை பார்த்து வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னுதாரண உள்ள மக்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் அன்பான ஆசிரியர்களே, அன்பான அதிபர்களே, கண்ணியமான சண்டையான உலமாக்களே, பெற்றோர்களே, ஒரு விடயத்தை கவனத்திலிருந்தோ, அவர்களுக்கு ஆசான்களாக இருப்பவர்கள் நாங்கள், அவர்களுக்கு அதிபர்களாக இருப்பவர்கள் நாங்கள், அவர்களுக்கு பெற்றோர்களாக இருப்பவர்கள் நாங்கள், எங்களுடைய குறையைத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணுகின்றோம், எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளைத்தான் நாங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள், குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள், வாலிபர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், குழந்தைகளுடைய விடயத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதை விடவும் வாழ்ந்து காட்டுவது முக்கியம். குர்ஆன் சொல்லுகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள் என்று சொல்லவில்லை. புத்தகத்திலையும் ஒயிட் போர்ட்லையும் பிளாக் போர்ட்லையும் பிரசன்டேஷன் ஆகவும் ஒரு யூடியூப் மெசேஜ் ஆகவும் அதை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை குர்ஆன். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஹதரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் அழகான முன்னுதாரணம் இருக்கிறது. லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்னுதாரணம். எப்படி ஒரு கணவனாக வாழ வேண்டும், எப்படி ஒரு கணவனாக வாழ வேண்டும், ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும், மனைவியை எப்படி மதிக்க வேண்டும், ஆச்சரியம் ஆச்சரியம் வாழ்ந்து காட்டுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 திருமணம் முடித்து ஒரே சந்தர்ப்பத்தில் 9 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் நிதானமாக கேளுங்கள் பெற்றோர்களே, இதை படியுங்கோ. இதுதான் வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டியது. இன்னைக்கு நான் பேசுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அல்ல, நபி வாழ்ந்து காட்டியதை பேசுகின்றேன், வாழ்ந்து காட்டியதை சொல்லித் தருகின்றேன். புகாரியில் ஹதீஸ் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவிமார்களுடன் கடைசியாக வாழ்ந்தார்கள். நபியினுடைய வஃபாத்துக்கு முன்னாலேயே 2 மனைவிமார்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். எஞ்சிருக்கக்கூடிய 9 பேரோடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்றாங்க. 9 பேருக்கும் டேர்ன் இருக்குது, இன்றைக்கு இங்க, நாளைக்கு அங்க, நாளண்டைக்கு அங்க என்று சொல்லி 9 பேர்ல 8 பேருக்கு டேர்ன் இருக்குது. ஒரு பெண்மணி சொன்னா, ஏண்ட டேர்ன், அதை நான் உங்களுக்கு விட்டு தந்துட்டேன், நீங்க என்னிடத்துல வர வேண்டிய தேவை இல்லை, அந்த டேர்னை அந்த நாளையும் நீங்க விருப்பம் உண்ட ஆயிஷாவுக்கு கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பெண்மணி இஹ்தியார், இஷ்டம் கொடுத்த ஆப்ஷன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8-9 வீடுகளுக்கு மாறி மாறி போக வேண்டும். கடைசி நாட்கள், 63 வருட கால வாழ்க்கையுடைய கடைசி நாட்கள், நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசுகிறேன் என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்து காட்டியதை பேசுகின்றேன், சொன்னதை பேசவில்லை. 9 மனைவிமாரையும் அழைத்தார்கள், கூப்பிட்டார்கள். அன்னை ஆயிஷாவுடைய வீட்டில் அன்னைக்கு நோயாளியாக இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் நோய்வாய்ப்பட்டவனாக இருக்கின்றேன், உங்களுடைய டர்ன், உங்களோட வீட்டுக்கு என்னால வந்து போவது முடியாமல் இருக்கிறது, ஆனா நீங்க வரத்தான் வேண்டும் என்று சொன்னால் நான் வந்துதான் ஆகுவேன், ஆனா உங்களிடத்தில் அனுமதி கேட்கிறேன், நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா நான் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே நோயாளியாக இருந்து கொள்றேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவி மடத்திலையும் அனுமதி கேட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் அன்னை ஆயிஷாவுடைய வீட்டில நோயாளியாக இருந்து அங்கேயே மௌத்தாகி அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன சொல்ல வாரேன் என்றால், மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டும் கூட மற்றவனுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும். மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய சாவி கையில கிடைச்சிருக்குது, காபத்துல்லாவுடைய சாவி. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஏந்த குழந்தைகளுக்கு, நான் 5 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்து சொல்லுகின்றேன், ஏந்த என்னுடைய குழந்தைகளுக்கு ஏந்த வாழ்க்கை முன்னுதாரணமாக இல்லை என்றால் இந்த பூமிக்கு மேல வாழ நான் தகுதியற்றவன். நான் என்னுடைய பேச்சு என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நாடகமாக இருக்க வேண்டியிருந்தால் இந்த உலகத்திலாக கேவலமானவன் நான். மிக அன்பாக சொல்லுகின்றேன், வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்க்கை என்பது வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. இப்படித்தான் வாழ வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுடைய சாவியை கையில் எடுக்கிறாங்க, மக்காவுடைய வெற்றி. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரைதன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸ்பஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. குர்ஆன் சொல்லுகிறது, காபத்துல்லாஹ்வுடைய சாவியை கையில் எடுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த காபா? அதே காபத்துல்லாஹ்வுல ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்னால 2 ரக்அத்து தொழுகிறதுக்கு முடியாத காபா. அங்க போயிட்டு தொழுகிறதுக்கு தலையை வச்சிருந்த சுஜூதுல அழுகி போன ஒட்டகத்துடைய குடல் கொண்டு வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கழுத்துல போடப்படுகிறது. அப்படி கேவலப்படுத்தப்பட்டாங்க. தொழுகைக்காக வந்து சுஜூது செய்றாங்க, தலை கீழே போயிருக்குது, பின்பக்கம் மேலுக்காக இருக்குது. அதை பார்த்து பரிகாசம் செஞ்சாங்க, பரிகாசம் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட காபத்துல்லாவுல காபத்துல்லாவுடைய சாவி கையில கிடைச்சிருக்குது. வெற்றி இன்றைக்கு தான் காபா வெற்றி வெற்றிக்குள்ள வருகிறது. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கு தான் எங்கட பலத்தறிவு பார்க்க போறீங்க, இன்றைக்கு தான் நாங்க யாருந்து காட்ட போறோம், இன்றைக்கு தான் நீங்க எங்களை விளங்கிக் கொள்ள போறீங்க, உங்களுக்கு எல்லாம் சிறைச்சாலைகள் காத்திருக்கிறது, உங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்த போகின்றோம், உங்களுக்கு எல்லாம் இது நடக்கும். ஒன்றும் சொல்ல இல்ல. என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்றைக்கு நாள் எனக்கு உதாரணம் யாரு தெரியுமா, இன்றைக்கு நாள் எனக்கு உதாரணம் யாரு தெரியுமா, என்னுடைய சகோதரர் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம். அனைவரையும் மன்னித்து விட்டார்கள், அனைவரையும் மன்னித்து விட்டார்கள். வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, இந்த வாலிபர்களுக்கு, இந்த யுவதிகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும். என்னுடைய அதிபர் எனக்கு ஒரு உதாரண புருஷர், என்னுடைய உஸ்தாத் எனக்கு ஒரு உதாரண புருஷர், என்னுடைய பள்ளிவாசலுடைய இமாம் எனக்கு ஒரு உதாரண புருஷர், என்னுடைய ஊர் தலைவர் எனக்கு ஒரு உதாரண புருஷர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் நிக்காக செய்யும் பொழுது சீதனம் வாங்கி இல்ல, நிக்காக செய்யும் பொழுது மகரு கொடுத்து நிக்காக செய்தவர், மகரு கொடுத்து நிக்காக செய்தவர். அவருடைய வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்க, எந்த குழந்தையையும் சீதனம் கொடுத்து நிக்காக செய்து வைக்கவும் இல்லை, சீதனம் வாங்கி நிக்காக செய்யவும் இல்லை. சுன்னத்தால நிக்காக, பரவாயில்ல நிக்காது. வாழ்ந்து காட்டுங்கள், இப்படித்தான் வாழ வேண்டும். இந்த கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு சொல்லுகின்றேன், வாழ்க்கை என்பதை வாழ்ந்து காட்டுங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், நிக்காக இப்படித்தான் செய்ய வேண்டும், தொழுகை இப்படித்தான் தொழ வேண்டும், ஹஜ் இப்படித்தான் செய்ய வேண்டும். அனைத்துக்குமே வாழ்க்கை முறையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த முறைக்கு நாங்கள் வர வேண்டும், அதை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, எனவே அன்பாக சொல்லுகின்றேன், வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. கயாமத்துடைய நாள் திட்டவாகும் பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. لا يبقى من الاسلام الا اسمه قيامத்துடைய நாள் திட்டமாகும் பொழுது இஸ்லாத்தில் எஞ்சி இருப்பது இஸ்லாம் என்ற பேர் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். முஹம்மது யூசுப் என்ற பேர் இருக்கிறது, அந்த பேருக்கும் அந்த வாழ்க்கைக்கும் இடையில் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அப்துல் ஜப்பார் என்ற பெயர் இருக்கிறது, பேருக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் ரொம்ப தூரமாகிவிட்டது. முஸ்லீம் என்ற பட்டம் இருக்கிறது, பட்டத்துக்கும் வாழ்க்கைக்கும் வெகு தூரமாக இருக்கிறது. ஒருவர் குர்ஆனை படித்துவிட்டு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பார்த்தா சொல்லுவார்கள், எந்த வாழ்க்கையை குர்ஆன் சொல்லுகிறதோ அந்த வாழ்க்கை இந்த முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதாக சொல்லுவார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்து கிட்டவாகும் பொழுது அப்படித்தான் இருக்கும், அதுதான் நடக்கும், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக இன்னும் ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், மதஸ்ஸாஅ, எப்ப கியாமத்து வரும், எப்ப கியாமத்து வரும்? ஆச்சரியமான கேள்வி. சூர் எப்ப ஊதப்படும்? சொல்லுகிறான், சூர் ஊதப்படும், உலகம் அழிக்கப்படும். القارعه ثم القارعه وما ادراك ما القارعه اذا زلزلت الارض زلزالها واخرجت الارض اثقالها وقال الانسان ما لها قران பேசுகிறது, இந்த உலகம் அழிக்கப்படும், உலகம் இல்லாமல் போய்விடும், மலைகள் பஞ்சாக பறக்கும், மனிதர்கள் ஈசல் கூட்டத்தை கொண்டிருப்பார்கள். அத நாங்க 2004 சுனாமில பார்த்திருக்கிறோம், மறந்து விடாதீர்கள். அல்லாவுக்கு முடியும், அல்லாஹ் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன், அல்லாஹ் நிர்வாகம் செய்யக்கூடியவன், அல்லாஹ் உலகத்தை அழிக்க இருக்கின்றான். அப்புறம் சஹாபி கேட்கிறாங்க, நபிய பார்த்து, யா ரசூலல்லாஹ், மதஸ்ஸாஅ, எப்ப கியாமத்து வரும்? அப்ப சொன்னாங்க அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகனே, அன்பு சஹாபிய பார்த்து சொல்றாங்க, இதா முய்யத்தில் அமானா ஃபந்தலிஸ் ஸாஅ, அமானிதங்களில் மோசடி செய்யப்பட்டால், அமானிதங்களில் மோசடி நடந்தால் கியாமத்தை எதிர்பார்னு சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபி விடல, அவர் கேட்கிறார், வமா லியாவுல் அமானா, அமானிதங்களில் மோசடி என்றால் என்ன என்று கேட்டாங்க. அமானிதங்களில் மோசடி செய்வதென்றால் என்ன? மனைவியும் அமானிதம், குழந்தைகளும் அமானிதம், பாடசாலையும் அமானிதம், பள்ளி நிர்வாகம் அமானிதம், ஊர் தலைவத்துவம் அமானிதம், கட்சி அமானிதம், நாட்டினுடைய அரசியல் அமானிதம். சொல்றாங்க, அமானிதம் என்றால் என்ன? அமானிதத்தில் மோசடி என்றால் என்ன? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஹதீஸை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஹதீஸை பாடமிட்டுக் கொள்ளுங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிஸ் ஸாஅ. அந்த சஹாபிய பார்த்து சொல்ல இல்ல, 21வது நூற்றாண்டில் வாழக்கூடிய எங்களை பார்த்து சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்கள், பொறுப்புணர்ச்சி இல்லாதவர்கள், அந்த வேலைக்கு தகுதியற்றவர்கள். எப்போ ஒரு வேலைக்கு அமர்த்தப்படுவார்களோ அந்த கியாமத்து வரும் என்பதை மறந்து விடாதே. பாடசாலைக்கு அதிபராக ஆகுவதற்கு தகுதி இல்லாத ஒருவர் அரசியல் பலம் பைத்து பலத்தை வைத்து அதிபராக மாறினால் அது கியாமத்து அடையாளம். வகுப்பறைக்குள்ளே போய் கல்வி கற்பிப்பதற்கு தகுதி இல்லாத ஒருவர், எந்த விதமான அனுபவம் இல்லாத ஒருவர், அரசியல் பலத்தையும் அவருக்கு இருக்கிற செல்வாக்கையும் அவருக்கு பணப்பலத்தையும் பயன்படுத்தி வகுப்பறைக்குள்ளே நுழைந்தால் அவர் செய்வது அமானுதத்தில் மோசடி. அவர் செய்வது அமானுதத்தில் மோசடி. பள்ளிக்கு வரக்கூடிய இமாம், இந்த மிம்பர்ல ஏறக்கூடிய இமாம், அவருக்கு தகுதி இல்லை, என்னால் இதை நடத்தாக்க முடியாது, அவர் ஏறுவார் என்றிருந்தால் செய்வது அமானுதத்தில் மோசடி. பள்ளி நிர்வாகம், ஊர் தலைமைத்துவம், அன்பாக சொல்லுகின்றேன், அரசியல் உட்பட, அரசியல் உட்பட, இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு அரசியல் தேவை, இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு அரசியல் தலைமைத்துவம் தேவை, இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு அனைத்தும் தேவை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேடுகின்றோம், இந்த கட்சி அரசியலை விட்டும், இந்த கட்சி அரசியலை விட்டும், இது இந்த சமூகத்துக்கு எதையும் எந்த நலனையும் கொண்டு சேர்க்க மாட்டாது, இதில் எந்த நலவும் கிடையாது. இவர்கள் அப்பாவித்தனமான இந்த 12 வீத முஸ்லீம்களுடைய வாக்குகளை வைத்து அவர்கள் வாழப்போகிறார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய அன்பு சகோதரர்களே, அன்பு முஸ்லீம்களே, அன்பான பெரியவர்களே, முஸ்லீம் சமூகத்தின் எதிர்காலம் இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களின் கையில் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். இதே இதா முய்யத்தில் அமானா சொந்தம் இருசா, அமானிதத்தில் மோசடி நடைபெற்றால் தியாமத்தை எதிர்ப்பாரு என்று சொன்னது, அது வெறுமனே சல்லிக்குள்ள அமானிதம் அல்ல, பொறுப்புக்குரிய அமானிதம், பொறுப்புக்குரிய அமானிதம். எதுவாக இருந்தாலும் சரி, நல்லவைகள் முடிவு செய்யப்பட வேண்டும், நல்லவைகள் கொண்டு வரப்பட வேண்டும், தகுதியானவர்கள் தகுதி பொறுப்புக்கு வர வேண்டும், கற்பிக்க தகுதியானவர்கள் கற்பிக்க வேண்டும். மக்தபுகளாக இருக்கலாம், மக்தபுகளாக இருக்கலாம், பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், அரசியல் பொறுப்புகளாக இருக்கலாம், பள்ளிவாசலுடைய இமாமத்தாக இருக்கலாம், அனைத்தும் பொறுப்புகள். இந்த பொறுப்புகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் நாளைய கியாமத்தில் விசாரிக்க இருக்கிறான், விசாரிப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கயாமத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது, போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது, போய்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள், எங்களுடன் வாழ்ந்தவர்களை அடக்கம் செய்து விட்டோம், எங்களையும் அடக்கம் செய்து விடுவார்கள். அந்த நாள் மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த நாளைக்கு ஆயத்தமாகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த உணர்வுகளுடன் வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரண புருஷர்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் துணை புரிவானாக. எங்களை பொறுத்தருள்வாயாக. நாங்களோ பாவிகள் யா அல்லாஹ், எங்கட பாவங்களுக்கு சாட்சிகள் சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை யா அல்லாஹ். குற்றத்தை உணர்கின்றோம், எங்களுடைய தவறுகளுக்கு தௌபா செய்கின்றோம். எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை முஹ்லிசீங்களாக்கி வைப்பாயாக, எங்களை முத்தகீங்களாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு நலவை நாடுவாயாக, எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ், எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ். நாங்கள் உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமூகம் யா அல்லாஹ், எங்களை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ், எங்களை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய தீன் எங்களுக்கு தீன் யா அல்லாஹ். அந்த தீனுக்காக வேண்டி வாழ்ந்து மரணித்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். நாம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய குழந்தைகளை கபூல் செய்வாயாக, அவர்களை கொண்டு கண்குளிச்சி நிச்சயமாக்குவாயாக, இந்த நாட்டை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டை அனைத்து வகையான கருவிகள் விட்டு பாதுகாப்பாயாக, இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களை தலை நிமிர்ந்து வாழ துணை புரிவாயாக, தௌசியத்து செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி
வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.